SBS தமிழ். வணக்கம் ராகுராம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஏபிசி தொலைக்காட்சி அல்லது ஏபிசி நிறுவனம் வந்து அடிக்கடி சர்ச்சைக்குள்ளாகுவது வழக்கம். இப்போதும் ஒரு பாரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றது. அதை பற்றி பார்ப்பதற்கு முதல் ஏபிசி நிறுவனத்தின் வரலாறு, அதன் பின்னணி பற்றி எங்களுக்கு முதலில் சுருக்கமாக சொல்ல முடியுமா?
1923 நவம்பர் மாதம் 23 ஆஸ்திரேலியன் புரோட்காஸ்டிங் கம்பெனி என்ற ஒரு நிறுவனமாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. அரசாங்கம் தான் இதனை ஆரம்பித்திருந்தது. அந்த காலகட்டத்தில் பிரித்தானியாவில் ஒளிபரப்பாகும் பிபிசி நிறுவனத்தின் அமைப்பை ஒத்ததாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்திலே இதுக்கான நிதியை அரசாங்கம் வழங்கியிருந்தது. அந்த நிதியிலே ஒரு பகுதியை இந்த வானொலி பெட்டிகள், உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த காலங்களிலே வானொலி பெட்டிகளுக்காக லைசன்சிங் ஃபீ என்று ஒரு அறவிடல் முறை இருந்திருக்கின்றது. அது ஆசிய நாடுகள் கூட பல காலமாக இருந்து வந்தது. அந்த வகையில் தான் இங்கும் வானொலி பெட்டிகள் விற்கும் பொழுது லைசன்சிங் ஃபீ என்று ஒரு வரி அறவிடப்பட்டு அதிலிருந்து ஒரு பகுதியையும் இறுதி அரசாங்க நிதியிலிருந்தும் வழங்கப்பட்டு இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் 1932 இது ஆஸ்திரேலியன் புரோட்காஸ்டிங் கமிஷன் என்றும், 1983 ஆஸ்திரேலியன் புரோட்காஸ்டிங் கோர்பரேஷன் என்றும் சொல்லி மாற்றப்பட்டது. இதை பார்க்கும் பொழுது இதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதாவது இதனுடைய தலைவரையோ மற்றவர்களையோ பதவி நீக்குவது என்பது சற்று சிரமமான விடயம். இது ஒரு நிர்வாக சபை இருக்கின்றது. 7-9 நிர்வாக சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு மேலே ஒரு தலைவர் இருக்கின்றார். இந்த நிர்வாக சபை நிர்வாக இயக்குனர் ஒருவரை நியமனம் செய்கின்றது. ஆனால் இந்த தலைவரை பதவி நீக்கம் செய்வது என்பது அரசாங்கம் பதவி நீக்க முடியாது. கவர்னர் ஜெனரல் மட்டும்தான் அவரை பதவி நீக்க முடியும். சில சில காரணங்களுக்காக மட்டும்தான் பதவி நீக்க முடியும் என்ற சில கட்டுப்பாடுகளும் இருக்கின்றது. ஆகவே இந்த கட்டுப்பாடுகளோடுதான் இந்த ஊடக மையம் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 54 உள்ளூர் வானொலி நிலையங்களையும் 4 தேசிய மற்றும் சர்வதேச சேவைகளையும் கொண்டதாக ஒரு பாரிய நிறுவனமாக இது வளர்ந்து நிற்கின்றது. அது மட்டுமல்ல, இதனுடைய நிதி கொடுப்பனவு, அதாவது ஆஸ்திரேலிய மக்களின் வரிப்பணத்திலிருந்து இதுக்கு ஒதுக்கப்படும் நிதியை பற்றியும் இங்கு பார்ப்பது சால பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதை பார்த்தால் 2017 $1.131 பில்லியன் அரசாங்க நிதியாக இதுக்கு வழங்கப்பட்டிருந்தது. 2018-19 $1.12 பில்லியனாக அது குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2018-19 வழங்கப்பட உள்ள நிதி 1.122 பில்லியன். அதே வேளையில் பார்த்தோமானால் 2008 அதற்கு பின்னர் வந்த காலப்பகுதிகளில் இங்கு பணியாளர்களாக இருப்பவர்கள் ஊதிய அதிகரிப்பு 25% அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது $86,908 இருந்து $108,408 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஊழியர்களின் எண்ணிக்கை 4,499 இருந்து 4,769 அதிகரித்திருக்கின்றது. ஒரு ஒப்பீடாக நான் பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்க தனியார் ஊடக மையம் என்று வர்ணிக்கப்படும் 9 நெட்வொர்க்கை பார்த்தோமானால் அவர்களுடைய ஊழியர்களின் எண்ணிக்கை 3,100, அவர்களுடைய வருமானம் 1.237 பில்லியன். ஆகவே இந்த ஒப்பீட்டளவிலும் பார்க்கும் பொழுது ஏபிசி நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஊடகமாக வளர்ந்திருக்கின்றது. மிகப்பெரிய பணியாளர்களை கொண்டதாகவும் அரசு நிதி மிகப்பெரிய அளவில் வழங்கப்படும் ஒரு ஊடக மையமாக வளர்ந்திருக்கின்றது.
சரி, இந்த ஏபிசி ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிக்கொள்வது வழக்கம். இப்படியான சர்ச்சைகள் எல்லாம் அரசியல் சார்பானதாக ஏற்படுகிறது என்று ஒரு சாரார் சொல்வது வழக்கம். இதை பற்றி என்ன சொல்வீர்கள்?
இதில் ஓரளவுக்கு உண்மை இருப்பதாக பொதுமக்கள் தரப்பில் இருந்து ஒரு கருத்து இருக்கின்றது. அதே வேளையில் மத்திய ஊடகவியலாளர்களும் அந்த கருத்தை வழிமொழிகின்றார்கள். இதில் நாங்கள் ஒரு பின்னணியை பார்த்தோமானால் இதனுடைய பக்க சார்பற்ற தன்மை என்று பார்க்கும் பொழுது ஆஸ்திரேலியன் புரோட்காஸ்டிங் கோர்பரேஷன் ஆக்ட் 1983 தான் இது நிர்வகிக்கப்படுகின்றது. அதில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசு நிதி இதுக்கு வழங்கப்பட்டாலும் அது சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இந்த ஆக்டிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதிலே நாங்கள் பார்த்தோமானால் இந்த ஏபிசி நிறுவனத்தில் பணியாற்றும் ஊடகவியலாளர்களில் பெரும்பான்மையானோர் லேபர் கட்சி மற்றும் கிரீன்ஸ் கட்சி ஆதரவாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இதுதான் இந்த இவர்கள் மீது குறை கூறுபவர்களின் முக்கிய குற்றச்சாட்டாகும். 2013 ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சன்ஷைன் கோஸ்ட் ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருந்தது. அதன் பிரகாரம் ABC-யில் இருக்கும் ஊடகவியலாளர்களில் 73.6% லேபர் கட்சிக்கோ அல்லது கிரீன்ஸ் கட்சிக்கோ ஆதரவு வழங்குகின்றார்கள் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. இதன் பின்னணியில் நாங்கள் பார்த்தோமானால் இப்பொழுது இருக்கும் அல்லது கடந்த கால பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தலைவர்கள் பலர் முன்னர் ABC-யில் ஒரு ஊடகவியலாளராக பணியாற்றி இருக்கின்றார்கள் என்ற உண்மை வெளிப்படுகின்றது. உதாரணத்துக்கு பார்த்தோமானால் நியூ சவுத் வேல்ஸை எடுத்து பார்த்தோமானால் லேபர் பிரிமியராக இருந்த பொப்கார் ஆகட்டும், அதன் பின்னர் வந்த அலன் கார்பென்டர், கிளையா மார்டின், பின்னர் மேரி டெல்ஹான்டி, மெக்சின் மெக்யூ, இப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. பலர் இந்த அரசியலுக்குள் வந்தவர்கள், அரசியலில் அல்லது முக்கிய பதவிகளில் வகித்தவர்கள் எல்லோருமே இந்த ABC-யில் ஊடகவியலாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதுக்காக இங்கு நாங்கள் சொல்ல முடியாது லேபர் கட்சியில் தான் கூடுதலான உறுப்பினர்களோ இந்த அரசியல் பணிகளில் இருக்கின்றார்கள் என்று இல்லை, இது லிபரல் கட்சியிலும் இருக்கின்றார்கள். பீட்டர் கொலின்ஸ், கோயின் கேமரோன், ஸ்கோட் எமர்சன், சாரா ஹெண்டர்சன் போன்றவர்கள் லிபரல் கட்சி, அவர்களும் முன்னர் ABC-யில் ஊடகவியலாளராக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அதே வேளையில் ஒரு பின்னணியை பார்த்தோமானால் அரசியல் தலைவர்கள் அல்லது அரசாங்கங்கள், பதவியில் இருந்த அரசாங்கங்கள் இந்த ABC மீது ஒரு பக்க சார்பாக இருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை பொப் ஹோக்கில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. பொப் ஹோக் அவர்கள் 1991 இடம்பெற்ற கல்ஃப் வார், அதனுடைய ஒளிபரப்பு பாரபட்சமாக இருந்தது, ABC பாரபட்சமாக அந்த யுத்தத்தை கையாண்டிருந்தது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு பின்னர் வந்த ஜோன் ஹவார்டு அவர்கள், அந்த நேரத்தில் இருந்த கெரியோ பிரையன் அவர்கள் ஒரு பகிரங்க விவாதத்துக்கு அப்பொழுது லேபர் கட்சியின் பிரதமராக இருந்த போல் கீட்டிங்கோடு ஒழுங்கு செய்த பொழுது ஜோன் ஹவார்டு அதில் கலந்து கொள்ள மறுத்திருந்தார். ஏனென்றால் கெரியோ பிரையன் அவர்கள் ஒரு பக்க சார்பாக நடந்து கொள்கின்றார் என்று சொல்லி. ஆகவே இந்த பட்டியல் தொடர்ந்து வந்து அது டோனி அபட்டிடம் இருந்தது, பின்னர் மல்கம் டேர்ன்புல், அப்படியாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. ஆனால் மல்கம் டேர்ன்புல் அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தை பார்த்தோமானால் ABC-யோடு அவர் கொஞ்சம் ஒரு நல்ல சுமூகமான உறவை வைத்திருந்தார் என்று சொன்னால் மிகையாகாது.
சரி, இப்போது நடக்கின்ற பிரச்சனை, இப்போது செய்தி எல்லாவற்றிலும் பார்த்தால் ABC பற்றி தான் பேசப்படுகின்றது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சர்ச்சை என்ன என்று விளக்கங்கள்.
இந்த அரசியல் பின்னணியோடு தான் இதனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது தலைவராக இருந்து பதவியில் இருந்து நீக்கப்பட்ட ஜஸ்டின் மில்ன் அவர்கள் மல்கம் டேர்ன்புல்லினுடைய ஒரு வியாபார பங்காளி, அது மட்டுமல்ல அவருடைய நண்பரும் கூட. ஆகவே என்ன நடந்தது என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்படுகின்றது என்றால், நான் முதலே குறிப்பிட்டது போல் ஒரு நிர்வாக இயக்குனர் இருக்கின்றார். அந்த நிர்வாக இயக்குனராக இருப்பவர் மிஷேல் கெஃப்ரி. மிஷேல் கெஃப்ரி நிர்வாக இயக்குனர், அதன் கீழ் தான் இந்த ஊடகவியலாளர்கள் வருகின்றார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த அரசாங்கம் வந்து இவர்கள் மீதான ஒரு பார்வையை சற்று காரசாரமாக வெளியிட்டிருந்தது. இந்த கோர்பரேட் டாக்ஸ் என்ற விடயம் அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ABC வெளியிட்ட செய்திகளில் ஒரு பாரபட்சமாக இருந்ததாக அரசாங்கம் குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தது. அந்த வேளையில் அதனை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் அவர்களுடைய மிகவும் சிரேஷ்ட எக்கனாமிக் ரிப்போர்ட்டர் என்று வர்ணிக்கக்கூடிய எமா அல்பரேசி அவர்கள் தான் அதனை தொகுத்து வழங்கியிருந்தார். ஆகவே அதற்கு முன்னரும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த சூப்பர் சாட்டர்டே என்று சொல்லி இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தது. ஒரு சனிக்கிழமை அல்ல 5 அல்லது 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருந்தது. அதில் கூட ABC கையாண்ட விதம் ஒரு பாரபட்சம் என்று சொல்லி அரசாங்கம் குறை கூறியிருந்தது. அதன் பின்னராக இந்த கோர்பரேட் டாக்ஸ் விவகாரம் பாரபட்சமாக நடத்தப்பட்டது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக பிரதமர் மல்கம் டேர்ன்புல்லினுடைய அலுவலகம் உத்தியோகபூர்வமாக தமது முறைப்பாட்டை ABC-க்கு தெரிவித்திருந்தது. ABC அது தொடர்பாக ஒரு உள்ளக விசாரணையை நடாத்தி 9 விடயங்கள், பிழையான விடயங்கள் அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது நடந்த விடயம். ஆகவே இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் குறிப்பாக லிபரல் அரசாங்கத்துக்கும் ABC-க்கும் என்றுமே ஒரு முரண்பாடு நீண்டு கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், மிஷேல் கெஃப்ரி அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று திடீரென பதவியிலிருந்து நிர்வாக சபையினால் நீக்கப்பட்டிருந்தார். அதற்கான காரணம் முழுமையாக கூறப்படாவிட்டாலும் அவருடைய தலைமைத்துவ நடவடிக்கைகள் சரிவர ஒத்துவரவில்லை, ஆகவே அவரை நாங்கள் பதவி நீக்கம் செய்கின்றோம் என்று அதனுடைய தலைவர் ஜஸ்டின் மில்னும் நிர்வாக சபையும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் 5 வருட ஒப்பந்தத்திற்குள் தான் மிஷேல் கெட்ரி அவர்கள் பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தார். 2 வருடங்களின் பின்னரே அவர் நீக்கப்பட்டிருந்தார். இன்னும் ஒரு அரசல் புரசலான ஒரு கதை, ஒரு செய்தி வெளிவருகின்றது. என்னவென்றால், மிஷேல் கெட்ரிக்கும் நிர்வாக சபைக்கும், குறிப்பாக ஜஸ்டின் மில் தலைவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த முரண்பாடுகள் எங்கு வந்தது என்று சொன்னால், இதுவரையில் அது தொடர்பான எந்த செய்திகளும் வெளிவராதிருந்த பொழுது மிஷேல் கெட்ரி கடந்த திங்கட்கிழமை பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் ஃபேர்ஃபாக்ஸ் ஊடகம் சில மின்னஞ்சல்களை வெளியிட்டிருந்தது. அதாவது அதனுடைய தலைவர் ஜஸ்டின் மில்ன் அவர்கள் மிஷேல் கெட்ரி நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பிய மின்னஞ்சல்கள் சில என்று சொல்லி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே ஜஸ்டின் மில்ன் அவர்கள் மிஷேல் கெட்ரியை ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே கூறிய அரசாங்கத்துக்கு பிடிக்காத அந்த ஊடகவியலாளரான எமாவை பதவியிலிருந்து நீக்குமாறும், ஏனென்றால் ஏபிசியை காப்பாற்ற வேண்டும் என்றால் எமா எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல, ஆகவே அவரை பதவியிலிருந்து நீக்குமாறும் ஒரு அழுத்தத்தை பிரயோகித்ததாக இந்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மின்னஞ்சல் உண்மையா பொய்யா என்பதற்கு அப்பால் இப்பொழுது பிரச்சனை இதுதான். ஆகவே இந்த அழுத்தத்துக்கு பணியாமல் இருந்தபடியால் தான் நிர்வாக இயக்குநரான மிஷேல் கெட்ரி அவர்கள் ஜஸ்டின் மில்னால் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அல்லது பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் என்பதுதான் இந்த பிரச்சனையாக இருக்கின்றது. மிஷேல் கெட்ரி தனது பதவி நீக்கம் சட்ட ரீதியாக பிழையான விடயம் என்று சொல்லி இப்பொழுது சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெற்று வருகின்றார். இந்த மின்னஞ்சல் வெளிவந்த பின்னர் அழுத்தம் வந்து ஜஸ்டின் மில்லின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. அரசியல் அழுத்தத்துக்காக அல்லது கன்பராவில் இருக்கும் மத்திய அரசாங்கத்தின் விருப்பு பொறுப்புகளுக்காக ஜஸ்டின் மில்னின் ஒரு பக்க சார்பாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். ஆகவே அவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று ஏபிசி ஊழியர்கள் உட்பட பலர் கருத்தை வெளியிட அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் ஜஸ்டின் மில்ன் அவர்கள் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார். இதுதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை.
சரி, ஏபிசியின் எதிர்காலம் என்ன என்று நினைக்கிறீர்கள்?
உண்மையில் இதனுடைய எதிர்காலம் இப்பொழுது சற்று சிக்கலாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஏபிசியில் இப்பொழுது அரசாங்கம், மத்திய அரசாங்கம் எந்த விதத்திலும் கை வைக்காது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனெனில் அடுத்த ஆண்டு தேர்தல், அடுத்த ஆண்டு தேர்தலில் லிபரல் கட்சி என்பது இப்பொழுது ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு நிலைமை. தலைமைத்துவம் மாறி இப்பொழுதுதான் ஓரளவு அவர்களுடைய தலையை நிமித்துகின்ற வேளையிலே ஏபிசி மீது அவர்கள் எந்த விதத்தில் கை வைத்தாலும் அது தேர்தலில் ஒரு பாதிப்பாக அமையும் என்பது ஸ்காட் மோரிசன் பிரதமர் அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஆகவே எந்த விதத்திலும் அவர்கள் இப்பொழுது அந்த வள்ளத்தை எந்த விதத்திலும் ஆட்ட மாட்டார்கள் என்பது உறுதி. ஆனால் இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், தலைவர் அவர்கள் ஜஸ்டின் மில்ன் அவர்கள் இப்பொழுது பதவியிலிருந்து விலகிவிட்டார். இந்த நிர்வாக சபை என்பது இப்பொழுது பிரச்சனைக்குரிய விடயமாக வருகின்றது. எவ்வளவுதான் சுயாதீனமாக இந்த நிர்வாக இயக்குநர்கள் சபைகள் நியமிக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் அவர்களுக்கான ஒரு தொடர்பு இருந்த வண்ணமே இருக்கின்றது. ஆகவே இந்த நிர்வாக சபை மீது இப்பொழுது முழுமையான பார்வை திரும்பி இருக்கின்றது. சில வேளைகளில், சில தினங்களில் அந்த முழு நிர்வாக சபையும் பதவியிலிருந்து நீங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பலருடைய வேண்டுகோள் என்னவென்றால், மக்களுடைய வேண்டுகோளும் கூட ஒரு புதிய நிர்வாக சபை, புதிய தலைவர், ஒரு புதிய நிர்வாக இயக்குனர் வந்து ஏபிசி ஒரு திறமையான வழியில் செல்ல வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கின்றார்கள். உண்மையில் இங்கு வரி செலுத்துபவர்களுடைய அது நோக்கம், அவர்களுடைய வேண்டுதலும் அதலாக இருக்கின்றது. ஏனெனில் வரி செலுத்துபவர்களின் 1.12 பில்லியன் டாலர்கள் இந்த ஊடக நிறுவனத்துக்கு வழங்கப்படும் பொழுது அவர்களுக்கு அதற்கான உரிமை, கேட்கும் உரிமை இருக்கின்றது என்பதுதான் எல்லோருடைய வாதமாக இருக்கின்றது.
மிக்க நன்றி ரகுராம் அவர்களே. ஏபிசியில் நடைபெறுகின்ற சர்ச்சையை பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி ரேணுகா, மீண்டும் சந்திப்போம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil